الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடரான பாட வகுப்பில் இதுவரை 10 தொடர்களை நாம் கடந்திருக்கின்றோம். எமது குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் கூறக்கூடிய வகையிலே நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இதன் ஆரம்ப கட்டமாக குடும்ப வாழ்க்கைக்கான அடித்தளமாகிய திருமணம் என்ற அம்சத்தை ஆரம்பித்து திருமணம் ஏன் அவசியப்படுகிறது என்பதற்கான அது சம்பந்தப்பட்ட விடயங்களை சுமார் 5-6 தொடர்களின் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து ஒரு மனிதர் திருமணம் செய்து கொள்வாராக இருந்தால் திருமணம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் பெற்றிருக்க வேண்டிய வசதி வாய்ப்பு என்ன என்பது சம்பந்தமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே ஒரு ஆண் பெற்றிருக்க வேண்டிய முதன்மையான வசதி என்ன, பிரதான வசதி என்ன என்ற விடயங்களை சென்ற பாடங்களின் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய இந்த பாடத்தின் வழியாக திருமணம் செய்கின்ற விடயத்திலே அவசியப்படக்கூடிய இன்னும் சில வசதிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அதே நேரம் தொடர் 7 வழியாக இந்த திருமணம் என்ற அம்சத்தை நாம் எடுத்துக்கொள்கிற போது இதற்காக வசதி படைத்தோர் 2 வகைப்படுகின்றனர். அவர்களில் ஒரு சாரார் நன்கு வசதியுடையவர்கள், இன்னொரு சாரார் வசதி குறைந்தவர்கள் என்பதனையும் நாம் விளங்கிக் கொண்டோம். இந்த 2 வகையான சாராரும் இந்த திருமணம் விடயத்திலே சம்பந்தப்படுகின்ற போதும் முன்னைய பாடங்களிலே அவை குறிப்பிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் தெளிவாக கோடிட்டு காட்டப்படவில்லை. நாம் பார்த்த சென்ற ஒரு சில வகுப்புகளில் வசதி படைத்தோர் திருமணம் செய்வது சம்பந்தமாகவும் நாம் பார்த்திருந்தோம், வசதி குறைந்தோர் திருமணம் செய்த சில சம்பவங்களையும் நாம் அவதானித்தோம். இன்று அந்த விடயத்தை தெளிவாக கோடிட்டு விளக்கப்படுத்த ஆசைப்படுகின்றேன். அந்த வகையிலே ஒரு மனிதர் திருமணம் செய்வதற்கு முதன்மையான வசதி, பிரதான வசதிகளை அவர் தயார்படுத்திவிட்டு மேலதிகமாக அவர் செய்ய வேண்டிய ஒரு சில வசதிகளும் காணப்படுகின்றன. அதனையும் அவர் தயார் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார். அவை என்னவென்றால், வலீமா என்று சொல்லப்படக்கூடிய திருமண விருந்து, அதேபோன்று தான் குடியிருப்பதற்குரிய வீடு போன்ற வசதிகளை திருமணம் செய்ய விரும்பக்கூடியவர் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய இந்த பாடத்தின் வழியாக வலீமா என்ற அந்த அம்சத்தை நாம் தெரிந்து கொள்வதுடன், மேலே நான் குறிப்பிட்டதன் பிரகாரம் திருமணத்திற்கு தகுதி பெறும் வசதி குறைந்தோர் சம்பந்தமாகவும் ஒரு சில விடயங்களை நாம் விளங்கிக் கொள்வோம். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 2048 இலக்கத்திலே இடம்பெறக்கூடிய செய்தி, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது தோழர்களில் ஒருவனான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழரின் செய்தியாகும். ஒரு நீண்ட செய்தியாக இது இருக்கின்ற காரணத்தினால் எமக்கு தேவைப்படக்கூடிய விடயங்களை மட்டும் இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்ற ஒரு சஹாபியாக இருந்தார்கள். ஸஅத் இப்னு ரபீ என்ற அன்சாரி தோழர் ஒருவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற நபி தோழரை சகோதரராக ஆக்கி வைத்தார்கள். அந்த ஸஅத் இப்னு ரபீஐ பொறுத்தவரைக்கும் அவர் மதீனாவிலே வாழ்ந்த வசதி படைத்தவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், நான் அன்சாரி தோழர்களில் செல்வத்தால் அதிகமானவனாக இருக்கின்றேன், எனது செல்வத்திலே அரைவாசியை உங்களுக்கு நான் பங்கு வைத்து விடுகின்றேன். எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களிலே நீங்கள் நாடிய ஒருவரை உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்கிற போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு அதுவெல்லாம் தேவையில்லை, சந்தையை கொஞ்சம் எனக்கு காட்டி தாருங்கள், நான் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்கிறேன் என்பதாக கூறுகிறார்கள். அன்றைய காலத்திலே இருந்த ஒரு சந்தையை காட்டப்படுகிறது. அவர்கள் அங்கு சென்று ஒரு வியாபார முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது ஆடையிலே மஞ்சள் வாசனை பூசி அது தோய்ந்த நிலையிலே அவர்கள் சந்திக்கின்றார்கள். இப்படி ஒரு நிலைமையிலே அவரை சந்தித்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன விசேஷம், வாசனை திரவியம் பூசி அது தோய்ந்த நிலைமையிலே இருக்கின்றது, ஏதும் விசேஷங்களா என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபிடம் வினவிய போது அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் செய்து விட்டேன், அதனுடைய அடையாளம்தான் இந்த வாசனை திரவியம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உடனே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், யாரை திருமணம் செய்தாய் என்று கேட்டபோது, அன்சாரி பெண்மணிகளிலே ஒருத்தியை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திருமணம் பற்றிய பேச்சு வந்தால் அடுத்த அம்சமாக எதை கேட்பார்கள் என்று நாம் தெரிந்திருக்கின்றோம். எதை கேட்பார்கள்? கேட்கிறார்கள், கம் சுக்கத, திருமணம் செய்ததாக சொல்கிறாய், அவளுக்கு நீ எதனை மகராக கொடுத்தாய்? இதை நாம் பல பாடங்களிலே ஏற்கனவே கற்றிருக்கிறோம். உடனே இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஜினத நவாத்தின் மின் ஜஹபின், ஒரு பேரீத்தம்பழ விதை அளவு, ஒரு பேரீத்தம்பழ விதை அளவு தங்கத்தை மகராக கொடுத்து நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்கின்றார்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கின்றார்கள், அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தேனும் நீ வலீமா மன விருந்து கொடுத்து விடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில விடயங்கள் காணப்படுகின்றன. முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொள்கின்ற ஒருவர் பெற்றிருக்க வேண்டிய முதன்மையான வசதியை பற்றி கேட்கின்றார்கள். திருமணம் செய்ததாக சொல்கின்றாய், நீ எதனை மகராக கொடுத்தாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேள்விக்கு அந்த சஹாபியின் பதில், பேரீத்தம் பல விதையளவு தங்கத்தை நான் கொடுத்தேன். ஒரு பெண் அவள் எந்த அளவு மகர் கேட்டாலும் கொடுக்க வேண்டும், அது தங்க குவியல்களாக இருந்தாலும் சரியே என்ற விடயங்களை சென்ற பாடங்களிலே நாம் தெரிந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்பக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வழங்கிய இந்த மகரை பொறுத்தவரைக்கும் ஒரு பேரீத்தம்பழ விதையளவு தங்கத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற போது, அவர் நன்கு வசதியான ஒரு நிலைமையிலே இருக்கின்றார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரத்திலே ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்திலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் மகர் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லாத தனது வீட்டிலே இரும்பு மோதிரம் கூட இல்லாத ஒரு சஹாபிக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் என்பதனை நாம் கற்றிருக்கின்றோம். இந்த இடத்திலே நான் கோடிட்டு காட்ட விரும்பக்கூடிய அம்சம், வசதி பெற்றவரும் திருமணம் செய்திருக்கின்றார், வசதி குறைந்தவருக்கும் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் திருமணம் செய்து வைத்திருக்கின்றார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த தெளிவு என்றால், பின்னால் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கக்கூடிய பல விடயங்களுக்கு இந்த தெளிவுகள் அவசியப்படும். எனவே இரண்டு வகையாகவும் திருமணம் நடந்திருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த ஹதீஸிலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மனிதருக்கு சொன்ன விடயம் என்னவென்றால், அவுலிம் வலவுபிஷாத், ஒரு ஆட்டை அறுத்தேனும் நீ வலிமா கொடுத்து விடு, மனவிருந்து கொடுத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும் திருமண விருந்து, அரபியில் வலீமா என்று சொல்லப்படும், அதை கொடுப்பது கடமையாகும். ஒரு ஆட்டை அறுத்தேனும் வலீமா கொடுங்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் கூறியிருக்கின்றார்கள். யாருக்கு கூறியிருக்கின்றார்கள் என்றால், பேரீத்தம்பல விதையளவு தங்கத்தை மகராக கொடுத்த வசதி படைத்த ஒரு சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே தானாக எமக்கு உருவாகக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், மஹர் விடயத்திலே வசதியிலே குறைந்தவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொடுத்தார்கள், அவரும் வலீமா கொடுக்க வேண்டுமா? வசதியில் குறைந்தவர்களும் திருமணம் செய்வார்கள், அவர்களும் வலீமா கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்திலே எழ வேண்டும். இது சம்பந்தமாக நாம் பார்ப்பதாக இருந்தால், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவம் இதற்குரிய ஒரு அழகிய உதாரணமாக இருக்கின்றது. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 371 இலக்கத்திலே இடம்பெறுகின்றது. இதுவும் ஒரு நீண்ட ஹதீஸ், தேவைப்பட்ட விடயங்களை நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை ஒரு யுத்தத்திலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் சஹாபாக்களும் வெற்றி கொள்கிறார்கள். காபிர்களின் பக்கம் இருந்து அதிகமான கைதிகள் பிடிபடுகின்றார்கள். அதிலே ஒரு கைதிதான் சஃபியா பின்து ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த பெண்மணி. இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய அந்த திருமண விடயத்தை பற்றி நாம் பார்க்கின்ற போது, ஃஅஅதகஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஸவ்வஜஹா, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் கைதியாக பிடிபட்ட அடிமை பெண்ணான இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு மஹர் வேண்டும். மஹராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கொடுத்தார்கள் என்றால், அவள் அடிமையாக இருந்த ஒரு பெண், அவளை உரிமையிட்டு சுதந்திரவாதியாக விடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராக கொடுத்தார்கள். எனவே இதிலிருந்து ஒரு அடிமையை விடுதலை செய்வதன் வழியாகவும் மஹரை அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தம் முடிந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். செல்கின்ற வழியிலே ஒரு இடத்திலே அவர்கள் தங்குகின்றார்கள். இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த திருமண விடயத்திற்காக தொடர்ந்து அந்த ஹதீஸ் வருகிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி இந்த சஃபியாவை தயார்படுத்தி இரவு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த இரவு தங்கிவிட்டு புது மாப்பிள்ளையாக அடுத்த நாள் காலையை அடைகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த வலீமா என்பது கடமை. அதை அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸிலே நாம் பார்க்க வந்த விடயம். அந்த காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு அறிவிப்பை விடுகிறார்கள். மன் கான இந்தஹு ஷைஉன் ஃபல்யஜி பிஹி, யாரிடம் ஏதேனும் பொருள்கள் இருக்கிறதோ, உணவு பொருட்கள் இருக்கிறதோ, அவர் அதை கொண்டு வரட்டும் என்று சொல்லிவிட்டு நபி தோழர்களில் ஒருவரான பிலால் ரலியல்லாஹு அன் அவர்களிடம் ஒரு விரிப்பை விரிக்குமாறு அந்த இடத்திலே ஏவுகின்றார்கள். ஃபஜஅல அர்ரஜுலு யஜீஉ பித்தமர் வஜஅல அர்ரஜுலு யஜீஉ பிஸ்ஸமன். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை ஏற்று ஒரு சஹாபி தன்னிடம் இருந்த ஈத்தம்பலத்தை கொண்டு வந்து போட்டார்கள். இன்னொரு சஹாபி தன்னிடம் இருந்த நெய்யை கொண்டு வந்து போட்டார்கள். இன்னொரு சஹாபி தன்னிடம் இருந்த பாலாடை கட்டியை அந்த இடத்திலே கொண்டு வந்து போட்டார்கள். இந்த பொருட்களை பயன்படுத்தி ஹைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துரித உணவு அந்த இடத்திலே தயார் செய்யப்படுகிறது. ஃபகானத் வலீமத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்திலே ரொட்டியோ இறைச்சி கறியோ நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வலீமாவாக இருக்கவில்லை. எது இருந்தது என்றால், அடுத்த சஹாபாக்களில் கொண்டு வந்து போட்டு அதன் மூலம் அமைக்கப்பட்ட அந்த சிறிய உணவுதான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வலீமாவாக இருந்தது என்று அந்த சம்பவத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த இடத்திலே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், வசதி குறைந்தவர்களுக்கும் வலீமா கடமையாக இருக்கின்றது. வசதி பெற்ற ஒருவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை அறுத்தாவது வலீமா கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே அதை செய்யவில்லை. ஒரு சில பெண்களை மணந்த போது அவர்களுக்கு அதற்குரிய வசதி இருந்த போது ஆட்டையும் அறுத்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த போது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹர் எதுவாக இருந்தது? அடுத்த சஹாபாக்கள் மூலம், அடுத்த சஹாபாக்களினால் உதவி செய்யப்பட்டு அந்த இடத்திலே உருவாக்கப்பட்ட உணவுதான் மஹராக காணப்பட்டது. எனவே வசதியிலே குறைந்தவர்கள் அடுத்தவர்களின் உதவியின் மூலமாக தனது வலீமாவை செய்து கொள்ள முடியும். அல்லது வசதி குறைந்த ஒருவருக்கு வலீமாவை செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மேலே நான் குறிப்பிடக்கூடிய அந்த அம்சம், மஹர் விடயத்திலும் வசதி படைத்தவர்கள் ஒருவாறாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள், வசதி குறைந்தோர் இன்னொரு விதத்திலே நடத்தப்பட்டிருக்கின்றார்கள். வலீமா விடயத்திலும் வசதி படைத்தவர்கள் ஒருவாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்கள், வசதியிலே குறைந்தவர்களும் வேறொரு வகையிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று சென்ற பாடத்திலே நாம் பார்த்த ஒரு அம்சம்தான், ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவனுக்கு இருக்க வேண்டிய பிரதான வசதி அன்றாட செலவுகளை ஓட்டுவதற்குரிய அத்திய செலவுகளை, அத்தியாவசிய செலவுகளை அவன் பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனிடம் பொருளாதார வசதி காணப்பட வேண்டும். மனைவியை பிள்ளைகளை வைத்து அவன் வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவு அவனிடம் பொருளாதாரம் இருப்பதுதான் ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய பிரதான வசதி என்று நாம் பார்த்தோம். எந்த அளவு என்றால், ஒரு பெண் கணவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய செல்வத்திலிருந்து எடுத்து செலவு செய்கின்ற போது அவனுக்கும் அரைவாசி கூலி இருக்கின்றது. செலவழிக்கக்கூடிய ஒருவன் கணவனாக இருப்பான் என்பதனை சென்ற பாடத்திலே நாம் பார்த்திருந்தோம். அதே நேரம் வசதி குறைந்தவர்களும் திருமணம் செய்வார்கள், அவர்களுடைய விடயம் எப்படி இருக்கும் என்பதனையும் ஒரு ஹதீஸின் வழியாக இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கிறேன். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 1466 இலக்க செய்தி. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாள் திடலிலே ஆண்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு பெண்களுக்கும் சென்று உபதேசம் செய்கின்றார்கள். அதிலே விசேடமாக தர்மம் செய்யுங்கள், அதிகம் அதிகம் சதக்கா செய்யுங்கள் என்று ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள். பொதுவாக சதக்கா என்கிற போது வசதி படைத்த ஒருவருக்கு நாம் சென்று கொடுப்பதற்கு நினைக்க மாட்டோம். ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒருவர், ஒரு ஏழை, இத்தகையவர்களுக்கு தான் நாம் சதக்கா கொடுப்போம். இந்த உபதேசத்தை வந்திருந்த சஹாபிய பெண்மணிகளிலே ஒரு பெண்மணி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் யார் என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி. இவர்கள் நன்கு செவிமடுக்கின்றார்கள். பெண்களாகிய நாம் நரகத்தின் விறகு கட்டைகளாக இருக்கின்றோம், அதிகம் நரகம் நுழையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதிலிருந்து எம்மை காத்துக்கொள்ள சதக்கா செய்வதுதான் ஒரே வழி என்பதனை நன்கு புரிந்து கொள்கிறார்கள். இதனை அப்படியே தலையிலே சுமந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த பெண்மணி தனது கணவனை பார்க்கின்றார்கள். கணவனை பார்த்து சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சதக்கா செய்யுமாறு எங்களுக்கு வலியுறுத்துகின்றார்கள். இப்னு மஸ்ஊதே, உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சதக்கா செய்யப்பட வேண்டிய அளவிலே இருக்கின்றீர்கள், வசதியிலே குறைந்த ஒருவராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நான் சதக்கா செய்தால், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளைக்குள் அடங்குமா என்பதாக அந்த இடத்திலே ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றார்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்து இதற்குரிய பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்றால், நஅம் லஹா அஜிரானி, ஆம், அவள் தனது கணவனுக்கு சதக்கா செய்ய முடியும். அப்படி கொடுக்கிற போது இரண்டு நன்மைகள் அவளுக்கு கிடைக்கிறது. அஜுருல் கராபா, ஒன்று நெருங்கிய உறவை சேர்ந்து நடந்த கூலி, இரண்டாவது அஜுரு சதகா, சதகா செய்த கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே பாருங்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஏழை சஹாபியாக இருந்தார்கள். அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். எப்படி? அத்தியாவசிய தேவைகளை செய்யக்கூடிய அளவிற்கு வசதியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். வசதி குறைந்த ஒரு நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அதே நேரம் அவர்களது மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வசதி பெற்ற ஒருவராக இருந்தார்கள். எந்த அளவு ஹதீஸிலே வருகிறது என்றால், وَكَانَتْ زَيْنَبُ تُنْفِقُ عَلَىٰ عَبْدِ اللَّهِ وَأَيْتَامٍ فِي حَجْرِهَا அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தனது கணவன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கும் தனது மடியிலே வளர்ந்த ஏழை குழந்தைகளுக்கும் சதக்கா செய்யக்கூடியவர்களாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த இடத்திலும் நாம் இரண்டு வகையான விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, வசதி படைத்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தமது குடும்பத்துக்காக தாராளமாக செலவழிக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை பெற்றிருப்பார்கள். இது சென்ற பாடத்திலே நாம் புரிந்து கொண்ட விடயம். அதே நேரம் வசதி குறைந்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு அந்த அளவு செல்வம் இருக்காது. அத்தியாவசிய செலவுகளை எடுத்து செல்லக்கூடிய அளவு அவர்களுக்குரிய அந்த வசதி காணப்படும். சில நேரங்களிலே அந்த கணவன்மார்களை விட மனைவிமார்கள் வசதி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதனையும் இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த விடயம் ஒரு சில சிக்கல்களை தீர்த்துக் கொள்வதற்கு முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாகும். மகர் விடயத்திலும் வசதி படைத்தவர்களின் மகரை நாம் தெரிந்து கொண்டோம், வசதி குறைந்தவர்களின் மகரையும் நாம் தெரிந்து கொண்டோம். வலீமா விடயத்திலும் வசதி படைத்தவர்களின் வலீமாவையும் தெரிந்து கொண்டோம், வசதி குறைந்தவர்களின் வலீமாவையும் தெரிந்து கொண்டோம். குடும்ப செலவு விடயத்திலும் வசதி படைத்தவர்களின் அந்த நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதனையும் தெரிந்து கொண்டோம். அதே நேரம் வசதி குறைந்தவர்களும் அவர்களுக்குரிய அந்த அளவிலே அவர்கள் செலவழிப்பார்கள், அவர்களை விட மனைவிமார்கள் வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பதனையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வசதி குறைந்தவர் என்ற அந்த விடயம் எல்லா விடயங்களிலும் சம்பந்தப்படும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கூறக்கூடிய ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை இந்த இடத்திலே இறுதியாக நான் நினைவு செய்கிறேன். சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தின் 32வது வசனம், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாஇக்கும். அதாவது உங்களிலே துணை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். உங்களிலே உள்ள அடிமை ஆண்களாக இருந்தாலும் சரி, அடிமை பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிற போது திருமணம் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், தாராளமான வசதி படைத்தவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களாக திருமணம் செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு அதனை செய்து கொள்ளக்கூடிய அளவிலே அந்த வசதி இல்லாத போதுதான் திருமணம் செய்து கொடுத்தல் என்ற ஒரு அம்சம் ஏற்படும். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் தனது அருளை கொண்டு அல்லாஹ் அவர்களை போதுமாக்கி வைப்பான், அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கி வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த விடயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தெளிவு இன்னும் சில விடயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எந்த விடயங்களை நாம் இந்த இடத்திலே கற்றுக்கொண்டோமோ அவற்றை எமது சிந்தனையிலே சரியாக நிறுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேச வேண்டிய தேவைகள் வருகிற போது இந்த விடயங்களை நாம் சரியாக சிந்தனையிலே நிறுத்தி எமது விடயங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும். வல்ல அல்லாஹ் இந்த தெளிவுகளை தொடர்ந்து கிடைப்பதற்கு எம் ஒவ்வொருவருக்கும் அருள் பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹி லி வலக்கும்.